இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். இப்பொழுதும் இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11 நாம் வாசிக்கலாம். மத்தேயு 3:11.
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார்
கொடுப்பார். இங்கே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து அறிமுகம் செய்யும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இதை குறித்து நான் புது வருஷ ஆராதனையிலும் சொன்னேன், போன மாசத்திலையும் கூட சொன்னேன், இப்பொழுதும் அதை குறித்து ஷார்ட்டா சொல்றேன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து வழியை ஆயத்தப்படுத்தின ஊழியத்தை செய்த ஒரு அருமையான தேவ மனுஷன் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து பேசும் பொழுது நியாயமாக அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் 33.5 வருஷம் இந்த உலகத்தில் இருந்த பொழுது கடைசி 3.5 வருஷம் அவர் செய்த ஊழியத்தை குறித்து பேசியிருக்கணும். அவர் வல்லமையாய் பிரசங்கம் செய்வார், வியாதிகளை சுகமாக்குவார், பிசாசுகளை துரத்துவார், மரித்தோரை எழுப்புவார், இப்படி எல்லாம் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படிதான் அவர் அறிமுகப்படுத்தி இருக்கணும். ஆனால் யோவான் ஸ்நானகன் அப்படி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்யாமல் மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்றார். இப்ப நான் இயேசு கிறிஸ்து செய்த 2 ஊழியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் அவர் இருந்த பொழுது அவர் செய்த 2 ஊழியத்தை குறித்து சொன்னேன். ஒன்று அவருடைய வாழ்க்கையில் மரணத்திற்கு முன்பாக கடைசி 3.5 வருஷம் செய்த ஊழியம், அது ஜனங்களுக்காக நேரடியாய் செய்யப்பட்ட வியாதிகளை சுகமாக்குதல், பிசாசுகளை துரத்துதல், மரித்தோரை எழுப்புதல், பிரசங்கம் பண்ணுதல், இப்படி ஜனங்களோடு நேரடியாய் கம்யூனிகேட் பண்ணதான ஊழியங்கள் 3.5 வருஷம். 2வது பார்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் மரித்து 3வது நாள் எழுந்த பின்பு 40 நாட்கள் அவர் செய்த ஊழியம், அதிலே அவர் முழுக்க முழுக்க எழுப்புதலுக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார். அது மட்டும்தான் அவர் செய்த ஊழியம். இந்த இடத்துல யோவான் சொல்றது பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி அவர் பரமேறி சென்று அதற்கு பிறகு 10 நாட்கள் கழித்து அவர் ஒரு 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவரை பெந்தைகோஸ்தை என்னும் நாளிலே ஊற்றின அந்த சம்பவத்தை குறித்துதான் இங்கே யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார். இது அடுத்த 3rd பார்ட். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று விட்டார், அங்கே இருந்து அவர் அனுப்பின ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் தம்முடைய ஜனத்தை அவர் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்துடைய எல்லா ஊழியத்திலும் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 பார்ட் இப்ப நான் சொல்லிட்டேன். 1st பார்ட் வந்து 3.5 வருஷம் செய்தது மரணத்துக்கு முன்னால, அது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே செய்யப்பட்டது, அது நமக்கு கிடையாது. அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு நடுவிலே காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரடுக்கு நடுவிலே அவர் செய்த ஊழியம். 2வது பார்க்கும் பொழுது அந்த ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்பட்டவர்களில் ஒரு 120 பேரை பிரிப்பேர் பண்ணார். இதுவும் அந்த பாலஸ்தீன தேசத்திலே நடத்தப்பட்ட ஒரு ஊழியம்தான். ஆனால் அதன் பிறகு அந்த 120 பேரை அபிஷேகம் பண்ணின பின்பு அந்த அபிஷேகம் முழு உலகத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. அந்த 120 பேர் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் புறஜாதி ஜனங்களுக்குள்ளும் புறஜாதி தேசங்களுக்குள்ளும் ஏன் இந்திய தேசத்திற்குள்ளும் சென்னை பட்டணம் வரைக்கும் கூட அந்த அபிஷேகம் தோமாவின் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த அபிஷேகம் என்பது இருக்கிற எல்லாவற்றிலேயும் இந்த 3 காரியங்களிலே எது டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் அபிஷேகத்தை ஊற்றின காரியங்கள் தான் டாப் மோஸ்ட். ஏன்னா அந்த முதல் 3.5 வருஷம் அவர் சிலுவை மரணத்துக்கு முன்னால செய்த ஊழியம் அதோடு முடிவடைஞ்சிருச்சு, அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சு, அவர் சிலுவையில மரித்ததோடு முடிந்தது. அதன் பிறகு அந்த 40 நாட்கள் அவர் ஜனங்களை ஆயத்தம் பண்ணினதும் அந்த 120 பேரோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அதற்கு பிறகு 10 நாட்கள் கழித்து அவர் ஊற்றின அந்த அபிஷேகம் என்பது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிற ஊழியத்தை இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியம் நிரந்தரமானது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும், அவர் கடைசி மனுஷன் வரைக்கும் அவர் அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருப்பார். இன்னமும் ஜனங்கள் அபிஷேகம் பெறப்போகிறார்கள். இன்னமும் கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்கப் போகிறார். இன்னமும் கர்த்தர் ஜனங்களை அபிஷேகிக்கப் போகிறார். இன்னும் கர்த்தர் ஒரு எழுப்புதலின் அபிஷேகத்தை, இதுவரையிலும் காணாத ஒரு மகிமையான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னமும் உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களின் மேலும், குறிப்பாக இந்திய தேசத்தின் மேலும் ஆண்டவர் மகிமையோடு ஊற்றத்தான் போகிறார். அதற்கான ஒரு காலகட்டத்துக்கு தான் இன்றைக்கு தேவ ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் தம்முடைய ஜனத்தை அவர் அபிஷேகம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம்? ஏன் இந்த ஊழியம் மாத்திரம் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் நீண்ட காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? முதல் பார்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.5 வருஷம், செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 40 டேஸ், ஆனா இந்த மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2000 வருஷங்களாய் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை தம்முடைய ஜனங்களின் மேல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு தேவ திட்டம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லும் பொழுது இந்த அபிஷேக ஊழியத்தை மட்டும்தான் ஹைலைட் பண்ணார். காரணம் என்னவென்றால், இதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நீண்ட காலத்திற்கு செய்யப்படுகிற ஒரு ஊழியம். இன்றைக்கும் ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் என்றால் அது எந்த மனுஷரால் அல்ல. மனுஷர்கள் ஜெபிக்கலாம், மனுஷர்கள் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கலாம், அதனால் அபிஷேகத்தை ஜனங்கள் பெறலாம். ஆனால் அபிஷேகத்தை கொடுக்கிறவர் மனிதன் அல்ல, அபிஷேகத்தை கொடுக்கிறது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். அவர்தான் அபிஷேகத்தை ஊற்றுகிறவர். இன்றைக்கும் இந்த இடத்துல நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெறுவதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். இன்னைக்கு நீங்க ஆராதனை நேரத்தில் அபிஷேகம் பெறலாம், தனியா நீங்க ஜெபிக்கும் போது அபிஷேகம் பெறலாம், அதற்கென்று கூட்டம் நடத்தும் போது அபிஷேகம் பெறலாம். அந்த அபிஷேகம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து நேரடியாய் பெற்றுக்கொள்வதுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த மார்ச் மாதத்திலும் அதற்குரிய அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13-15, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13-15, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால்
என்னை மகிமைப்படுத்துவார்.
பிதாவினுடையவைகள் யாவும்
என்னுடையவைகள்.
அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன்.
இங்கே இயேசு கிறிஸ்து பின்பு ஊற்றப்பட போகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்றார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அப்படின்னா அவர் நம்மை நடத்தாத காரியமே கிடையாது, எல்லாவற்றிலையும் நடத்துவார். ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் நடத்துவார், ஜெபிக்க நடத்துவார், ஆத்ம பாரத்தை கொடுப்பார், சுவிசேஷத்தை அறிவிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற விஷயத்தில் உங்களை நடத்துவார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை நடத்துவார், தேவ சித்தத்திலே வாழ்வதற்கு உங்களை நடத்துவார், தேவ சித்தத்துக்கு மாறாய் நீங்கள் போகும்பொழுது உங்களை தடுத்து உங்களை ஆட்கொண்டு உங்களை நடத்துவார், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களை நடத்துவார். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஒரு காரியத்தை நீங்கள் முடிவெடுப்பதற்கு உங்களை நடத்துவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே அதிலே உங்களுக்கு தேவ ஞானத்தை கொடுப்பார். எல்லா காரியத்திலும் நடத்துவார். இந்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிட்டால் போதும், இந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். அப்படின்னா இந்த சத்தியம் என்பது முழுக்க முழுக்க தேவ திட்டம். சகல சத்தியம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது தவிர, இந்த ஆவியானவர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி நடத்துகிறார் எல்லாம் போடல, சகல சத்தியத்திலே நடத்துவார். அப்படியானால் இந்த சகல சத்தியம் என்கிறதான இந்த காரியம் எதை குறிக்கிறது என்றால், நம்மை குறித்த ஒரு பெரிய தேவ திட்டத்தை குறிக்கிறது.
நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்த ஆண்டவர் நம் எல்லாரை குறித்தும் ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இந்த ஆவியானவர் தான் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் தான் அந்த பாதையிலே நம்மை நடக்கிறதற்கு பழக்குவிக்கிறார். இதுல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தன் மனசுல பட்ட தானசும் அப்படி பேச மாட்டார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இவர் சுயமா பேசுறது கிடையாது, இந்த ஆவியானவர் நம்மளோடு பேசுறார். நல்லா கவனிக்கணும், நமக்குள் கொடுக்கப்பட்ட ஆவியானவர், நான் லைன சொல்லிட்டேன் கவனிச்சுட்டே வாங்க, இந்த ஆவியானவர் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். இதெல்லாம் நீங்க கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும், 100% இதெல்லாம் உங்களுக்கு லைஃப்ல அப்ளை பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மோடு பேசுகிறவர், உங்களோடு பேசும்படி இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். புரியுதா? நம்மோடு பேசுறதுக்காக. ரெண்டாவது, இவர் என்ன பேசுவார்? சுயமாய் பேசுறது கிடையாது, ஏதோ நினைச்சதெல்லாம் அப்படி பேசிட்டு போறவர் கிடையாது. இவர் என்ன பேசுறார்னா, தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு இடத்துல ஒன்று கேட்டு அதை தான் உங்ககிட்ட பேசுறாரே தவிர தானா பேசுறது கிடையாது. கேட்டு கேட்டு பேசுறார், இப்படி கேள்விப்படுறாரு, அது உங்ககிட்ட பேசுறார். யார்கிட்ட அவர் கேள்விப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ அந்த கேள்விப்பட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் ரிவீல் பண்றார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இது உங்களுக்கு இப்படி செய்யணும், இந்த காரியம் உனக்கு இப்படி நடக்க போகுது, இதில் இப்படி முடிவெடுக்கணும், இந்த காரியத்தை இப்படி முடிவெடுக்க கூடாது, இதை செஞ்சா கரெக்டா இருக்கும், இதை செய்யாது இது உனக்கு பிரச்சனையா மாறிடும். இப்படி வாழ்க்கையில வரப்போகிற காரியங்கள் எல்லாத்தையும் நமக்கு வார்ன் பண்றாரு, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, தப்பா முடிவெடுக்க நம்ம நினைச்சோம்னா தடுக்கிறாரு, ஆக மொத்தத்தில் நம்மை நேர்த்தியாய் நடத்துறார். இது ஃபியூச்சரை நம்மளுக்கு வந்து அவர் டிசைன் பண்ணி கொண்டு வரார். எந்த வகையில அவர் நமக்கு ஃபியூச்சரை டிசைன் பண்றார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட கேள்விப்பட்டு அவர் சொல்றார். ஏன்னா இந்த ஆவியானவர் யார் மூலம் அனுப்பப்பட்டது? இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். புரிஞ்சுங்களா? இயேசு கிறிஸ்து தான் அபிஷேகத்தை கொடுக்கிறவர். இதான் யோவான் அப்பே சொல்லிட்டார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார்னா எப்படி பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துட்ட கேள்விப்பட்டு அவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்மகிட்ட பேசுறார். இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறார், இதுக்கு என்ன, இந்த என் பிள்ளை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, இந்த பிள்ளை இப்படி இதுக்காக ஜெபிக்கிறாங்க, இதில் குழம்பி இருக்கிறாங்க, இதை குறித்து நீர் என்ன யோசிச்சு வச்சிருக்கிறீர், கேட்டு கேட்டு நமக்கு சொல்றார். ரொம்ப சிம்பிள் விஷயம் இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதை சொல்லும் போது இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்றாரு, அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் பேசுவது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உள்ளதாக, தேவ சித்தத்தின்படியான காரியத்தை இயேசு கிறிஸ்துட்ட கேட்டு கேட்டு நம்மகிட்ட சொல்றார். அடுத்தது ரொம்ப அருமையான காரியம், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனால் அவருடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இப்போ இயேசு கிறிஸ்துலிருந்து பிதாவுக்கு போயிடுச்சு, பரிசுத்தாவியானவர் ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு போய் இது நேர எங்க போய் நிக்குதா, பிதா கிட்ட போய் நிக்குது. திருத்துவம் என்ன அழகா வருது பாருங்க, அப்படியே கிராஜுவலா போகுது மேல. இப்ப பரிசுத்தாவியான நம்மோடு பேசுகிறவர் இயேசு கிறிஸ்துட்ட இருந்து கேள்விப்பட்டு நமக்கு பேசுகிறவர். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்தாவியானவர் சுயமா பேசுறது கிடையாது, எங்கிட்ட கேள்விப்பட்டு பேசுறார். சரி, எங்கிட்ட இருக்கிறதாவது சுயமா? அதுவும் என்னுடையது கிடையாது, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிதாவினுடையது. நான் பிதா கிட்ட வாங்கி வைக்கிறேன், எங்கிட்ட இருந்து பரிசுத்தாவியனை வாங்குறாரு, வாங்கி உங்ககிட்ட கன்வே பண்றாருங்கிறார். எப்படி போது பாருங்க ஸ்டேஜ். அப்போ மாஸ்டர் பிளான் யார் பண்றாருன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை படைத்தவர், முழு உலகத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டத்தை அவர் மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கிறார். இந்த பிள்ளை இந்த குடும்பத்துல இப்படி பிறக்கணும், இப்படி வளரணும், இப்படி உடைய காரியங்கள் இருக்கணும், இப்படி இந்த சபையில் இருக்கணும், இந்த வேலையில் இருக்கணும், இப்படி எல்லா காரியத்தையும் அப்படியே செட் பண்றாரு. இப்படி செட் பண்ணி, பிதா செட் பண்ணிட்டு அவர்கள் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும், எப்பப்ப நடக்கணும், எப்படி போகணும், எல்லாத்தையும் அவர் பிளான் பண்றாரு. இந்த பிளான் பிதா கிட்ட நேரம் நம்ம கிட்ட வர்றது கிடையாது. எப்படி நம்ம கைக்கு வருது? பிதா கிட்ட அது இயேசு கிறிஸ்து கையில டிரான்ஸ்பர் ஆகுது. இயேசு கிறிஸ்து அதை பரிசுத்தாவியானவருக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு, பரிசுத்தாவியானவர் அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து கன்வே பண்றாரு. இதான் நடக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பது, ஆவியானவரால் நடத்தப்படுகிறது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளணும். இது சாதாரண விஷயம் கிடையாது, நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு அடிமட்டமான விஷயம் கிடையாது, ஒரு உன்னதமான தேவ திட்டத்தை பேசிட்டு இருக்கிறேன். உன்னதமான ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவ திட்டம் இருக்கிறது. அதை நீங்க சாதாரணமா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் கற்பனையில கொண்டு வர முடியாது. என்னை குறித்து இப்படி கர்த்தர் யோசிக்கிறாரா? கண்டிப்பா சொல்றேன், நம்ம ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் விசேஷமா நினைக்கிறார். அது உங்கள் தாளந்தை சார்ந்ததல்ல, உங்களுடைய பேக்ரவுண்ட் சார்ந்தது கிடையாது. உங்க பேக்ரவுண்ட் எவ்வளவு அடிமட்டமா இருந்தாலும் அதை தாண்டி ஆண்டவரால் உங்களை கொண்டு போக முடியும். உங்களுடைய தாளந்தங்கள் ஒண்ணுமே உங்களுக்கு எந்த திறமையும் இல்லை, அதை தாண்டி உங்களை கர்த்தரால் பயன்படுத்த முடியும். உங்களுடைய காரியங்கள் எந்த பின்பலமும் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ஞானம் இல்லை, அறிவில்லை, வேத அறிவு இல்லை, எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் ரொம்ப மோசமான அடிமட்டத்தில் இருக்கிறேன், எதுவுமே மேட்டர் கிடையாது. அதையும் தாண்டி தன் திட்டத்தை கர்த்தரால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவேற்ற கண்டிப்பாக முடியும். ஆமேன். ஏன்னா திட்டமிட்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த திட்டத்தை அவர் இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்றாரு, அந்த திட்டத்தை பரிசுத்தாவியானிட்ட இயேசு கிறிஸ்து கொண்டு வராரு, அதை தான் பரிசுத்தாவியான நம்மகிட்ட கொண்டு வரார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை புரிந்து கொள்ளணும். இந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறதற்கு நம்மை விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்கும் போது அது எங்க போய் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அது தேவ திட்டத்திலே கொண்டு போய் முடிவடைகிறது. ஏன்னா ஆவியானவர் சுயமாய் பேசல, இயேசு கிறிஸ்துவும் சுயமாய் சொல்லல, அவர் பிதாகிட்ட கேள்விப்பட்டு சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம கிட்ட வந்து சேருது. பரிசுத்த ஆவியான் மூலமாய் வருதுன்னா முழுக்க முழுக்க தேவ திட்டம். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் ஒரு தேவ பிள்ளை நடத்தப்படுகிறார்கள், அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள், அவரால் நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஒரு மகிமையான திட்டத்தின்படி அவனுடைய வாழ்க்கை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் நமக்கு இருக்கிறது. இந்த ஆவியானவரை குறித்து கேர்லெஸ்ஸா இருக்காதிக்க. அபிஷேகம் பெறாதவர்கள் அத்தனை பேரும் அபிஷேகம் பெறணும், ஆவியிலே நிறைந்து வாழணும், ஆவியானவருடைய நடத்துகிறதை புரிந்து கொள்ளணும். நீங்க எந்த காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆவியானவர் உங்களை நடத்துகிற என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க அபிஷேகத்தை பெற்றுவிட்டாலே உங்களுக்கு புரியும், ஆவியானவர்களை நடத்துறது உங்களால புரிய முடியும். இப்ப நீங்க ஒரு காரியம் தீர்மானம் பண்ணுவீங்க, செய்யணும்னு நினைப்பீங்க, அந்த காரியத்தை குறித்து உங்க உள்ளத்துல வந்து ஒரு பெரிய சமாதானம், ஒரு அமைதி, ஒரு நிறைவு, செய்யலான்ற ஒரு கான்பிடன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா, கிளியரா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது கர்த்தரால் உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அர்த்தம். அந்த காரியத்தை, ஒரு காரியத்தை நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை குறித்து செய்யணுமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா, எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், இதனால் இப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள அப்படி ஓடி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஆவியானவர் குறுக்க வந்து நிற்கிறார்னு அர்த்தம். அது தேவ சித்தம் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு குழப்பமா இருந்ததுன்னா இதெல்லாம் ஆவியானவர்களோடு பேசுறது. ஆவியானவர் வந்து லைவ் அப்படியே ஆடிபிள் வாய்ஸ்ல பேசுவார்ன்றது கிடையாது. ஆடிபிள் வாய்ஸ்ல பேசுறது உண்டு, நம்முடைய ஆவியிலே பேசுறது உண்டு. அது மட்டுமல்ல, நம்முடைய உணர்வுகளிலே அவர் பேசுகிறவர் உண்டு. உங்களுடைய உணர்வுகளில் தெரிஞ்சிடும். ஒரு காரியம் நீங்க செய்யறது, எடுக்கிற காரியம் தேவ சித்தமானா ஒரு பரிபூர்ண சமாதானம், செஞ்சிரு அப்படின்னு ஒரு தைரியம், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசம், இந்த தெளிவு உங்களுக்குள்ள வருதுனாவே தெரியும் இது கர்த்தர் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல ஒரு குழப்பம், பிரச்சனை, ஒரு பயம், ஒரு என்ன செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு தடுமாற்றம், இதெல்லாம் அப்படி வந்துச்சுனாவே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க ஆவியானவர் அந்த காரியத்தை குறுக்க வரார், தடுக்கிறார்னு சொல்லி நீங்க புரிந்து கொண்டு அந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க பிரேக் போட ஆரம்பிச்சிடணும். சிந்திக்கணும், அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் நடத்துதல். நான் சொல்றது ரொம்ப பேசிக். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கு ரொம்ப 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 பேசிக், அடிப்படை விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆவியானவர் நடத்துகிற காரியத்தை புரிந்து கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. நான் சொல்றது ரொம்ப அடிப்படை விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். புரிதலா? இது எல்லாருமே இந்த காரியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் ஆவியிலே அபிஷேகம் பெற்று ஆவியானவரால் நிறைந்து வாழும் பொழுது இது உங்களுக்கு பேசிக்கா இந்த லெவல்ல நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணி போக முடியும். சரி, இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு காரியத்தை சொல்ல போறேன். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும், ஆவியானவர் எப்படி நடத்துகிறார், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் நடத்தின ஒரு காரியத்தையும், பின்பு அப்போஸ்தலருடைய காலத்திலே நடத்தின ஒரு காரியத்தையும் இன்றைக்கு நாம் எடுத்து பார்க்க போகிறோம். ஆவியானவர் நடத்துகிற காரியங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:1 நாம் வாசிக்கலாம். மத்தேயு 4:1
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு
ஆவியானவராலே
வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்.
போதும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இங்க இயேசு கிறிஸ்து இப்பதான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை இப்பதான் பெறார். அதுக்கு முன்னால வசனத்தை பார்க்கும்போது, 3rd chapter கடைசியில தான் பார்க்கும்போது, 16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று அங்கதான் போட்டிருக்கு. இப்பதான் அவர் அபிஷேகம் பெற்றார். அபிஷேகம் பெற்ற உடனே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எங்க நடத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, நேரா பிசாசு கிட்ட கொண்டு போய் நடத்துறார், வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போறார். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்ற உடனே அவருக்கு உடனே அற்புத ஊழியம் ஆரம்பிக்கல. அதிசயமான ஊழியம் ஆரம்பிக்கல, செத்தவங்களை எழுப்புறதற்கான ஊழியம் ஆரம்பிக்கல, பிசாசுகளை துரத்துற ஊழியம் ஆரம்பிக்கல. நேராய் பிசாசுகிட்ட கொண்டு போய் அவர் சோதிக்கப்படுவதுதான் முதல் காரியமாய் அவருடைய லைஃப்ல ஆரம்பிச்சது. ஆவியானவர் அவரை அவருடைய வாழ்க்கையில அந்த 3.5 வருஷம் அவர் அபிஷேகம் பெற்றதிலிருந்து அவர் சிலுவை மரணம் வரைக்கும் 3.5 வருஷம் பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் அவரை நடத்திட்டு வந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய ஃபர்ஸ்ட் மூவ், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் எடுத்த முதலாவது அவரை நடத்தின காரியம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, சோதனையின் பாதையில தான் கொண்டு போய் நடத்தினார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சோதனை என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால இது எடுத்த உடனே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தான் நடக்குது. அவர் அபிஷேகம் பெற்ற உடனே போய் காண ஒரு வீட்டுல கல்யாணத்துல போய் தண்ணீர் திராட்சை மாத்தல, அதுக்கெல்லாம் பின்னால் டைம் எடுத்தாச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் அவர் சந்தித்தது ஆவியானவரால் நடத்தப்பட்ட முதல் சம்பவம், வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எதுக்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. இந்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தோடு கொண்டு போவார். யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன். அவனை மாதிரி ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் அந்த உலகத்தில் யாரும் அபிஷேகம் பெறல. பிறக்கிறதற்கு முன்னாலேயே அவன் அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தான். இந்த யோவான் ஸ்நானகனையும் பரிசுத்தாவியானவர் எங்க கூட்டிட்டு போனான்னா, வனாந்திரத்தை கூட்டிட்டு போனார். அவன் வனாந்திரத்துல போய் தான் பிரசங்கம் பண்ணான். மனந்திரும்புகள், பரலோகராஜ்ய சமீபத்தில் இருக்கிறது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓபனிங், அபிஷேகம். ஆவியானவர் அவனை ஊழியத்தில் 30 வயசுல யோவான் ஸ்நானகனை ஊழியத்தை கூப்பிடுறார். அவன் மேல அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவனுக்குள்ள வந்துட்டாரு. இவன் 30வது வயசுல அவனை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. நேர வனாந்தரத்துக்கு கிளம்பி வாங்குறார். அங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்கிறார். வனாந்தரத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரசங்கத்தை ஆரம்பிட்டார். ஆரம்பிச்ச உடனே கூட்டம் அலையலையாய் பெருங்கூட்டமான ஜனங்கள் வராங்க. எடுத்தோடனே பிரம்மாண்டமான ஓப்பனிங் யோவான் ஸ்நானனுக்கு கிடைச்சது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஓப்பனிங் எல்லாம் இல்லை. எடுத்த உடனே பார்த்தா பிசாசு மலர் கொண்டு போய் நிக்க வச்சுட்டார். யோவான் ஸ்நானகனை இதே ஆவியானவர் எடுத்தோடனே பெரிய கூட்டத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிக்க வச்சாரு. ஆனா தேவகுமாரனுக்கு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே பெரிய கூட்டத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிக்க வைக்கல, எடுத்தோடனே போய் பிசாசு மலர் கொண்டு நிக்க வச்சுட்டார். அடுத்த 40 நாட்கள் நீ இவனோட தான் உனக்கு காரியம். அடுத்த 40 நாட்கள் இவனோட தான் உனக்கு வேலை. ஊழியம் கிடையாது, பிரசங்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 40 டேஸ் இவனோட தான் நீ போராடிட்டு உட்காந்துருக்கணும். விட்டுட்டார். நல்லா கவனிக்கணும், சோதனைகளை யாருமே விரும்புறது கிடையாது. நம்ம லைஃப்லயும் நம்ம யாருமே நம்ம சோதிக்கப்படுறதை விரும்புறது கிடையாது. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதை விரும்புறோம், பெரிய காரியத்தை செய்ய விரும்புறோம். ஆனால் நாம் சோதிக்கப்படுவதை, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்து நாம் சோதிக்கப்படுவதை நாம் விரும்புறது கிடையாது. ஆனால் சோதனை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவருடைய லைஃப்ல நடந்தது சோதனை தான். சோதனை என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அதே பேட்டர்ன்ல தான் நமக்கு வரும். ஆனா நமக்கு வந்து விதவிதமாய் நமக்கு வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு டைரக்டா வந்தது இது 3 விதமே தவிர, 40 நாட்களிலே பல முறை அவர் சோதிக்கப்பட்டிருப்பார். ஆனா 3 விதம் மட்டும்தான் பைபிள் எழுதி இருக்குதே தவிர, 40 நாளளவும் அவர் சோதிக்கப்பட்டார்னா ஒரு நாளைக்கு ஒரு சோதனை வச்சா கூட குறைஞ்சபட்சம் 40 சோதனையாவது அவருக்கு வந்திருக்கணும். அவ்வளவு சோதனைகள் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவருடைய பேட்டர்ன் வேற, நம்ம பேட்டர்ன் வேற. இப்ப இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு கிடையாது, அவருக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறதுன்னு ஒண்ணு கிடையாது. இப்படி நம்மள மாதிரி ஒரு செட்டப் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஃபேமிலின்னு இருக்குது, ஆபீஸ்ல இருக்குது, வேலை செய்யறது இருக்குது, பிசினஸ் இருக்குது, நம்மளை சுத்தி பல விதமான காரியங்கள் இருக்குது. எல்லாத்தோடையும் நம்ம போராடிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்ப எல்லா விதத்திலையும் பலர் மூலமாய், நம்ம குடும்பத்தார் மூலமாய், சுத்தி இருக்கிறவங்க மூலமா, பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா, வேலை செய்யறவங்க மூலமா, நம்ம கூட பழகிறவங்க மூலமா, தெரிஞ்சவங்க மூலமா, தெரியாதவங்க மூலமா, எல்லார் மூலமாகவும் நமக்கு சோதனை வரும். புரிதல்? எல்லா மூலமாக நமக்கு சோதனை வரும். யாரையும் பிசாஸ் ஒரு டூலா யூஸ் பண்ணி உங்களை சோதிக்கிறதற்கு அவன் தினந்தோறும் அவன் பிரயாசப்பட்டுட்டே இருப்பான். குடும்ப சமாதானம் கிடையாது, கெட்டு போகும். வீட்டுல சமாதானம் கெட்டு போகும். சுத்தி இருக்கிற இடத்துல சமாதானம் கெட்டு போகும். உங்களுக்கு விரோதமாய் அநேகர் பேசுவாங்க, உங்களுக்கு விரோதமாய் அநேகர் செய்வாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிரியேட் பண்றதுக்கு பிசாசு யாராவது ஒருத்தரை தூண்டிவிட்டு உங்கள் சமாதானத்தை கெடுக்க, உங்களை சோதித்து உங்களை எப்படி ஆகியிலும் ஆண்டவரை விட்டு வெளியே தள்ளிட்டு போறதுக்கு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த இடத்தில் ஆவியானவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறார் இதான் நமக்கு தெரியும். இப்ப சோதனை நாம விரும்புறதில்லை. ஆனால் ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், சோதனை இந்த இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட போது இந்த சம்பவத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த 4வது அதிகாரத்தில் ஒரு முதல் 11 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க யாரெல்லாம் தெரியும்னா, ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தெரியும், ரெண்டாவது பிசாசு தெரியும். இது ரெண்டு தான் தெரியும். ஆனா முதல் வசனத்தில் வராரு இந்த ஆவியானவர் நம்ம நினைக்கிறதே கிடையாது. இந்த சோதனை சம்பவத்தை நீங்க பைபிள் படிச்சுன்னா என்ன ரெண்டு தான் யோசிப்பீங்க, ஒன்னு இயேசு கிறிஸ்துவ பார்ப்பீங்க, இன்னொரு பிசாசை பார்ப்பீங்க. ஆனால் முதல் வசனமே ஆவியானவரை பத்தி தான் ஆரம்பிக்குது, அதை நம்ம விட்டுறோம். இப்போ அந்த ரெண்டு பேரையும் விட்டுருங்க, இயேசு கிறிஸ்துவையும் விட்டுருங்க, பிசாசையும் விட்டுருங்க, அங்க இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாருன்னு நமக்கு மேட்டர். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சோதிக்கப்படும் போது நல்லா கவனிக்கணும், ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார் அப்படின்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த விதத்திலே சோதிக்கப்படலாம், நீங்க சோதிக்கப்படும் போது உங்க மைண்ட்ல ஒண்ணு தெரியணும், என்னை ஆவியானவர் இப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சோதனை நேரத்தில் என்ன செய்யறோம், நம்ம பிரச்சனையை ஃபோகஸ் பண்றோம், ஐயோ இந்த பிரச்சனை என்ன பண்றது, இதை நம்ம எப்படி டீல் பண்றது, இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை எப்படி டீல் பண்றது, வேலையில பிரச்சனை எப்படி டீல் பண்றது, இவங்க பண்ற பிரச்சனை எப்படி தாங்க முடியலையே, இப்படி அந்த சோதனையில வந்து சுத்தியில் இருக்கிற மனுஷரை பார்க்கிறோம், செயல்படுற பிசாசை பார்க்கிறோம், ஆனால் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவரை பார்க்கறதே கிடையாது. சோதனை நேரத்தில் சோதிக்கிற சோதனைக்காரன் ஹீரோ கிடையாது, புரியுதா, சோதிக்கிற சோதனைக்காரன் ஹீரோ கிடையாது, அந்த சோதனைக்கு அவன் பயன்படுத்துகிறத அந்த மனுஷன் அல்லது அந்த சூழ்நிலை அது ஹீரோ கிடையாது. அந்த நேரத்தில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க ஹீரோ. ஆமென். அவர் தான் அங்க ஹைலைட். நம்ம என்ன செய்யறோம், இவரை விட்டுறோம், யார் நம்மை நடத்துறாரோ அவரை விட்டுறோம். சோதிக்கிறவனை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அந்த சோதிக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்றதான மனுஷர் அல்லது ஏதோ சூழ்நிலைகள் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறமே தவிர, அந்த இடத்தில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே அவரை யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் என்னைக்குமே மாத்துங்க. எனக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, எல்லாம் பிரச்சனைங்கிறீங்களா? ஏன் தெரியுமா, உங்களுக்கு அந்த பிரச்சனையில் அவ்வளவு தடுமாறுறீங்க. உங்களை நடத்துறவரை நீங்க கவனிக்கல, அவரை விட்டுட்டு நீங்க மத்தத்தை கவனிச்சிட்டீங்கனால தான் அப்படியே சோர்ந்து போறீங்க. இப்போ நீங்க ஒண்ணு உங்க மைண்ட்ல ஒண்ணு கொண்டு வரணும், என் வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒண்ணு எங்க வருதோ, எங்க போராட்டம்னு ஒண்ணு வருதோ, அது எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல என்னுடைய ஃபோக்கஸ் பரிசுத்த ஆவியானவரா இருக்கும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவரா இருக்கும், ஏன்னா ஆவியானவரால் தான் அவர் வனாந்தரத்திற்கு சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டாரே தவிர, இவர் தானாகவும் போகவில்லை, பிசாசினாலும் இழுத்து கொண்டு போகப்படவில்லை. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து தானா போய் சோதனையில் இவர் போய் மாட்டிக்கல பிசாசு கிட்ட, அப்படி நடக்கல. இன்னைக்கு பைபிள் இருக்குது, அவனவன் தன் தன் சுய இச்சையில் இடுபுண்டு சோதிக்கப்படுகிறான். மனுஷன் என்ன செய்யறான், சாதாரண மனுஷன், இவன் போய் இடுபுண்டு போய் இவன் மாட்டிக்கிறான், சோதனையில போய் மாட்டிக்கிறான். அது போல இயேசு கிறிஸ்து இவரே போய் இங்கே சோதனையில போய் மாட்டிக்கல, புரியுது, அவரா போய் மாட்டிக்கல. ரெண்டாவது, பிசாசு வந்து இவரை பலவந்தமா இழுத்துட்டு போய் சோதிக்கல, அதுவும் நடக்கல. ஆவியானவர் தான் அவரை நடத்தினாரே தவிர அங்க வேற யாரும் அவரை நடத்தவில்லை, பரிசுத்தாவியன் நடத்தினார். அப்ப என் வாழ்க்கையிலே ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் என்று வருகிறது என்றால், அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற மனுஷன்கிட்ட நான் போராடிட்டு இருக்க மாட்டேன், அந்த மனுஷன் மேல கசப்ப வச்சுட்டு இருக்க மாட்டேன், அந்த மனுஷனோடு நான் மல்லு கட்டிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டேன். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல பிசாசு ஒரு நபரை யூஸ் பண்ணலாம், என்னை வேதனைப்படுத்துறதுக்கு, என்னை கத்தரி விட்டு பிரிக்கிறதற்கு, என் சமாதானத்தை கெடுக்கிறதற்கு பிசாசு ஒருத்தனை யூஸ் பண்ணலாம், அவனை கூட நான் பெருசா பார்க்க மாட்டேன், அவங்களோட எனக்கு முக்கியம் கிடையாது. அந்த இடத்தில் என் ஆண்டவர், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல வந்து அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், எதுக்கு நடத்துறார் தெரியுமா, அந்த சோதனையிலே, அந்த குறிப்பிட்ட சோதனையிலே நான் வெற்றி பெறும்படி என்னை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆவியானவர் என் கூட இருக்கிறார், அவர் மேலதான் என் ஃபோக்கஸ் நான் திருப்பணும். என்னை தோல்வி அடைய பண்ணுவதற்கு முயற்சிக்கிறானே அந்த பிசாசு மேல நான் கவனத்தை செலுத்தக்கூடாது, என்னை வெற்றி பெற செய்வதற்காக ஒருத்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் மேலதான் என் கவனத்தை செலுத்தணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற டிஃபரன்ஸ், புரியுதா உங்களுக்கு? என்னை தோற்கடிக்க நினைக்கிறவன் மேல என் கவனத்தை செலுத்தக்கூடாது, என்னை வெற்றி பெற வைப்பதற்கு கூட இருக்கிற ஆவியானவர் மேலதான் என் கவனத்தை நான் செலுத்தணும். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க பிரச்சனையில் இருக்கிறீங்களா, அப்ப நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற நல்ல ஆவியானவரே, இந்த சோதனையின் பாதையில நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னை வெற்றி பெற பண்ண போறீங்க, இந்த சோதனை நான் தோற்று போக போகாதபடி என்னை பாதுகாக்க போறீங்க, இந்த பிரச்சனையில நான் உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை, என் ஜெப வாழ்க்கை இழந்து விடாதபடி, என் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி, என் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை நான் இழந்து விடாதபடிக்கு என்னை பாதுகாக்கிறவராய் நீங்க என் கூட இருக்கிறீங்க என்று உங்கள் கவனத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு நேராய் செலுத்துங்கள். காரணம், உங்களை நடத்துகிறவர் அவர் மாத்திரம்தான். நம்முடைய ஃபோக்கஸ் பரிசுத்தாவியானவர், அவர்தான் அந்த சோதனையின் நேரத்திலே உங்களை நடத்தி வெற்றி பெற செய்கிறவர் என்பதை மட்டும் ஸ்ட்ராங்கா பார்த்து உங்கள் கவனத்தை அவர் மேல திருப்பிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகவே மாட்டீங்க, அந்த சோதனையில டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஏன்னா கவனம் எங்க போயிடுச்சு? உங்களை நடத்துகிறவர் மேல போயிடுச்சு. அதனாலே நீங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. பிசாசு மேல உங்களுடைய கவனம் செலுத்தல, அந்த பிசாசு எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள் கொண்டு வரான்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சோர்ந்துடுவீங்க, டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. அவன் பயன்படுத்துற மனுஷன் மேல உங்களுடைய கவனத்தை செலுத்தினாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. ரெண்டையும் விட்டுருங்க. மூணாவது ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறாரு, அவர் தான் ஆவியானவர். அவர் மேல நீங்க செலுத்தி பாருங்க, உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். கண்டிப்பானா இதிலிருந்து கர்த்தர் என்னை அருமையா என்னை ஜெயிக்க வைப்பார், இந்த போராட்டம் சுலபமாய் தீர்க்கப்படும், இந்த பிரச்சனை சுலபமாய் மேற்கொள்ளப்படும். அது எந்த விதமான சோதனையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தூரம் உங்களை பாவத்தில் தள்ளக்கூடிய ஒரு சோதனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதற்கு எடுக்கிற முயற்சியான சோதனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய, சமாதானத்தை கெடுக்கக்கூடிய, உங்களை கோபப்பட எரிச்சல் அடைய பண்ணி உங்களுடைய சுபாவத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சோதனையா இருந்தாலும் சரி, பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்துகிறதுனாலே நீங்கள் அவர் மேல உங்களுடைய கவனத்தை செலுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தோக்கவே மாட்டீங்க. ஆமென். ஆவியானவர் தான் சோதனையின் பாதையிலே நம்மை நடத்துகிறவர். அவர் தான் வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக நடத்துகிறவர். பிசாசோ அவன் பயன்படுத்துகிற மனுஷரோ நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆமேன். முடியாது. உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு நேரா திருப்பணும். அப்ப இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல வந்து இதை தான் நீங்க பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை நடத்தினார். அதே போல என் வாழ்க்கையிலும் சோதனையின் நேரத்தில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னை நடத்துறாரு, பரிசுத்த ஆவியானவர்தான் என்னை நடத்துகிறாரே தவிர மற்றபடி நானாக மாட்டிக்கொள்ளவில்லை. பிசாசு என்னை டாமினேட் பண்ணி என்னை ஜெயிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இதில் நீங்க தெளிவாருங்க. இப்போ இதை வந்து பழைய ஏற்பாட்டில் சில சம்பவங்களோடு புதிய ஏற்பாட்டு வசனத்தை வைத்து உங்களுக்கு நான் சில காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும்
சமுத்திரத்தினாலும்
ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள்.
எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள்.
எப்படியெனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும்
அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில்
தேவன் பிரியமாயிருந்ததில்லை.
ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்ப இந்த 10வது அதிகாரம் அழகான ஒரு அதிகாரம். இது வந்து சோதனையின் பாதையிலே ஒரு தேவ பிள்ளை கடந்து போகும் பொழுது அவங்க வந்து எந்த விதத்தில் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார், அதை உணராமல் போனால் அவர்கள் எப்படி அதில் வீழ்ச்சி அடைகிறார்கள், அவர்கள் உணர்ந்தால் எப்படி வெற்றி பெற முடியும் என்பது எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி இது. இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழே இருந்தார்கள். இந்த மேகம் என்பது அவர்கள் மேல் இருந்த பரிசுத்தாவியானவர். புரிதல்? எல்லாரும் மேகத்திற்கு கீழே இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், செங்கடலின் வழியாய் அந்த மேகத்திற்கு கீழே நடந்து வந்தார்கள். இந்த சமுத்திரம் எதை குறிக்கிறதுன்னா, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. அடுத்தது 3வது வசனம், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞான போஜனம் மன்னா. இந்த மன்னா என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவ வசனத்தினால் இவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அடுத்தது 4வது வசனம், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்து. 4வது பார்த்தீங்கன்னா ஞானபானத்தை குடித்தாங்க. அந்த ஞானபானம் எங்கிருந்து வந்துச்சு? கண்மலையில இருந்து வந்துச்சு அந்த தண்ணீர். அந்த தண்ணீர், அந்த கண்மலை என்பது வேற எதுவும் அல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த சாரம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருந்தது. அவங்க அந்த தண்ணீரை குடிச்சாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்னாரு. அப்ப அந்த சாரத்தை எப்படி செடியிலிருந்து ஒரு கொடிக்கு சாரம் வருகிறதோ, அதே போல கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து தண்ணீராகிய அந்த ஞான பானம் நமக்கு கிடைத்தது. அந்த சாரத்தை நாம் அவரோடு இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவோடு இருக்கிற ஐக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, மேகம் பரிசுத்தாவியானுடைய நடத்துதல். அடுத்தது பாத்தீங்கன்னா செங்கடல் இல்லையா, சமுத்திரத்தின் வழியாய் ஞான ஸ்நானம். மூணாவது அவர்கள் ஞான போஜனம், இது மன்னாவை குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. நாலாவது ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கும், கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டு வருகிற அவருடைய சாரம், அவரோடு கூட ஐக்கியப்பட்டதான ஒரு வாழ்க்கை. அப்ப இத்தனையும் உங்களுக்குள்ள இருந்துச்சு, புரியுதுல? தேவ ஆவியானுடைய நடத்தல் இருந்துச்சு, ஞான ஸ்நானம் இருந்துச்சு, வேத வசனம் உங்களுக்கு இருந்துச்சு, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இருந்துச்சு, நாலு இருந்துச்சு. இது நாலுமே நமக்கும் இருக்கிறது, புரியுதுல? இது நாலுமே நமக்கும் இருக்கிறது. இப்ப இந்த நாலு நமக்கு இருந்தாலும், 4வது வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படினில் அவர்களோடு சென்று ஞான கண்மலின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லிவிட்டு, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, அதனால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த நாலு அனுபவங்கள் அவர்களுக்குள் இருந்தது, நமக்கும் இந்த நாலு அனுபவங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த அனுபவங்களை பெற்ற அநேகரிடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கல, தேவன் பிரியமா இருக்கல. பிரியமா இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு? அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள்னு போட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அனுபவங்களை இன்றைக்கு கர்த்தர் அவங்களுக்கு நிழலாட்டமாய் கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கு நிஜ வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். இப்ப 5வது ஒன்ன பார்க்கணும். இந்த 4 அனுபவங்களை பெற்றிருக்கிற நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன், அடுத்தது எனக்கு கர்த்தர் எனக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து அவரோட உடன்படிக்கை செய்ய வச்சிருக்கிறாரு, 3வது தேவனுடைய வார்த்தையினாலே கர்த்தரனை போஷிக்கிறாரு, 4வது ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் அவருடைய சாரத்தை பெரும்படிக்கு செய்கிறாரு, இத்தனை காரியங்களை 4 அனுபவங்களை பெற்றிருக்கிற நான் என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேனா இல்லையா என்பதுதான் 5வது கேள்வி. இந்த 4 காரியம் எனக்கும் இருக்கிறது, இந்த 4 காரியம் அவங்களுக்கு இருந்துச்சு, இந்த 4 காரியங்களை பெற்றவர்களில் அநேகரின் தேவன் பிரியமா இருக்கல. இன்றைக்கு இந்த 4 காரியத்தில் இருக்கிற என் மேல் என் தேவன் உண்மையிலேயே பிரியமா இருக்கிறாரா இல்லையா, இதுதான் குவஸ்டின். தேவன் பிரியமா இருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், ஆனால் அவரிடத்திலே அவரால் பிரியமாய் பார்க்கப்படாத, அவருக்கு பிரியமில்லாதவர்களாய் இருந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப புரியுது அந்த பிரியமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு, பிரியமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இந்த அனுபவம் நல்லது, இந்த அனுபவத்தின் ரிசல்ட் என்னன்னு கர்த்தர் கேட்கிறார். ஆவியானவர் உன்னை நடத்துறதுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஞானஸ்தானத்தின் மூலமா என்னோட உடன்படிக்கை செய்து என்னுடைய அதிகாரத்தோடு வாழ்வதற்கான கிருபை கொடுத்திருக்கிறேன், தேவனுடைய வசனமாகிய மன்னாவை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், என்னோடு ஐக்கியப்படுவதற்கான ஒரு மனநிலையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், குற்றமற்ற மனசாட்சி கொடுத்து என்னோட ஐக்கியப்படுறதுக்கான வாய்ப்பை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இத்தனை காரியங்களை நான் உனக்கு கொடுத்தும் ஏன் நீ இன்னும் எனக்கு பிரியமா இல்லைன்னு கர்த்தர் கேட்கிறார். இத்தனை காரியங்களை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், உண்மையிலே நீ எனக்கு பிரியமானவனா, உண்மையிலே நீ எனக்கு பிரியமானவளா, இதுதான் ஆண்டவருடைய கேள்வி. அப்ப பிரியமா இருந்தவர்கள் இந்த அனுபவத்தை பயன்படுத்தி பிரியமா இருந்தவர்கள் காக்கப்பட்டார்கள், பிரியமா இல்லாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள், இதுதான் ரிசல்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நமக்கு வந்து எழுதப்படலை. 6வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்கு தெரியுமா? நமக்கு அடையாளமா இருக்கிறது எழுதியிருக்குது. பிரியமா இல்லைன்னா எப்படி அழிவு வரும் அப்படின்னு திருஷ்டாந்தமா எழுதியிருக்குது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, பைபிள்ல நம்ம வந்து ஆவியானவருடைய நடத்துதலை பெறுகிற ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரியணும். இந்த வேத பகுதி எங்க கொண்டு போய் முடியுது தெரியுமா? சோதனையை பத்தி தான் போக்கஸ்ல போய் முடியுது. 6வது வசனம் சொல்லுகிறது, இச்சை என்கிற சோதனை, இச்சிக்கிற காரியங்கள். 7வது வசனம் வந்து பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம், 7வது வசனம்,
ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள்.
ஏழாம் வசனம் என்ன சொல்றது? விக்கிரகாராதனை குறித்து பேசுகிறது. அப்ப இது வந்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தில் வருகிறதான விக்கிரகாரதை பொன் கண்டுகுட்டி சம்பவத்தை இங்க பேசுறாரு. அவங்க புசிக்கும் குடிக்கும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்பது அங்கதான் எழுதியிருக்குது. அப்ப அந்த இடத்துல விக்கிரகாராதனை, இது விக்கிரகாராதனை என்பது பொருளாசையை குறிக்கிறது. புரியுதுல? நமக்கு இன்னைக்கு விக்கிரகம்னா விக்கிரகத்தை வச்சு வணங்குறது இல்லை, பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனை. 8 வசனம்,
அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக.
இது எங்க எழுதியிருக்குன்னா எண்ணாகம் 25 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மோவாபிய ராஜாவாகிய பாலாக் பேலையாமுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே அங்கே இஸ்ரேல் ஜனங்களை மோவாபிய குமாரத்தைகளோடு வேசித்தனம் பண்ண வைத்தார்கள். அந்த சம்பவத்தை இங்கே வந்து குறிக்கிறார். அதான் 8 வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பார்க்கும்போது இங்கே 23,000 பேர் விழுந்து போனார்கள். இது அந்த எண்ணாகம் 25 அதிகாரத்தின் சம்பவத்தை இது 8 வசனம் சொல்லுது. 9 வசனம்,
அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக.
9 வசனம் எதை குறிக்கிறது? எண்ணாகம் 21 அதிகாரத்துல 4, 5, 6 வசனங்களை படிச்சீங்கன்னா, அவர்கள் வழியிலே முறுமுறுப்பார்கள். முறுமுறுத்து, இங்கே அப்பமும் இல்லை இறைச்சியும் இல்லை, இங்கே அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு விசனமாய் இருக்கிறது. முறுமுறுத்து கொள்ளிவாய் சர்மங்களை கர்த்தர் அவர் நடுவில் அனுப்புவார். இந்த காரியம் 4 காரியம் வந்து இந்த 10 வசனத்தில் எண்ணாகும் 21 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை குறிக்கிறது. அப்புறம்
இவைகள் எல்லாம்
திருஷ்டாந்தங்களாக
அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி
எழுதப்பட்டும் இருக்கிறது. திருப்பி அதை கொண்டு வர்றாரு. இதெல்லாம் ஏன் பைபிள திருப்பி ரீகால் பண்றேன்? பவுல் ஏன் இதை ரீகால் பண்றாரு பாருங்க. பைபிள் பழைய ஏற்பாட்டு அப்படி கரைச்சு குடிச்சு அப்படியே திருப்பி கொண்டு வர்றாரு இந்த 4 வசனத்துல. முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, முதலாவது காரியத்தை பார்க்கும் பொழுது 6 வசனத்துல இச்சை குறித்து பேசுறார். 7 வசனத்துல விக்கிரகாராதனை குறித்து பேசுறார், பொருளாசை. 8 வசனத்துல பார்க்கும்போது வேசித்தனத்தை குறித்து பேசுறார். 9 வசனத்துல பார்க்கும் பொழுது முறுமுறுப்புகளை குறித்து பேசுறார். இதெல்லாம் யார் செஞ்சாங்க தெரியுமா? மேகத்தினால் நடத்தப்பட்டவர்கள், செங்கட் சமுத்திரத்தின் வழியாய் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், மன்னாவாகிய வேத வசனத்தை பெற்றவர்கள், அடுத்தபடியாக கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்கள், கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். இந்த அனுபவத்தை, இந்த 4 அனுபவத்தை பெற்றவங்க அந்த 4 விதத்துல தப்பு பண்ணாங்க. 4 அனுபவங்களை சொல்லிவிட்டு அவருடைய வீழ்ச்சிக்கான 4 காரணத்தையும் இந்த இடத்துல வரிசைப்படுத்துறாரு. பழைய ஏற்பாட்டில் அப்படி பிச்சு பிச்சு வைக்கிறார். 4 காரியங்கள் முக்கியமாய் அவர்கள் விழுந்து போன 4 காரியங்கள், முக்கியமாய் இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போனதான 4 விஷயங்களை இந்த இடத்துல வரிசைப்படுத்துறாரு. அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, இதே 4 காரியங்கள், இதே 4 அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது, இதே 4 விதமான பிரச்சனைகளும் நமக்கு இருக்கிறது, இதே 4 விதமான சோதனைகளும் பிசாசு நமக்கு கொண்டு வருகிறான். அப்ப இந்த சூழ்நிலையிலே இந்த 4 காரியத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெரும்பாலானவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். இதே 4 காரியத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவியானுடைய பலத்தினால் ஜெயித்து காட்ட வேண்டும். ஆமென். இந்த 4 காரியத்தை நம்ம ஜெயிச்சு காட்டணும், தோத்து போகக்கூடாது, ஜெயிச்சு காட்டணும். இந்த விஷயத்தை தான் ஒரு தேவ பிள்ளை கவனிக்கணும். நான் ஜெயித்து காட்ட வேண்டும். எப்படி ஜெயிக்கிறது? அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன்
விழாதபடிக்கு
எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
உங்கள் திராணிக்கு மேலாக
நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்.
போதும். இப்போ இது நாலு காரியத்தை நாலு அனுபவங்களை பேசினாரு. ரெண்டாவது நாலு விதமான பிரச்சனைகள் அவங்களை சந்திச்சது பேசினாரு. இந்த நாலு பிரச்சனைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களிலே பெரும்பாலானவர்கள் அழிக்கப்பட்டதை பத்தி பேசுறாரு. இதனால் இவர்கள் மேல் தேவன் பிரியமா இல்லாததுனால தான் அவங்க அழிஞ்சு போனாங்கிற ரீசனையும் சொல்றாரு. இதெல்லாம் திருஷ்டாந்தமாய் நமக்கும் இது நடக்கும், இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருந்து நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று நமக்கு அடையாளப்படுத்தி இதை எழுதி வச்சிருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா ஒண்ணு தெரியணும், இந்த நாலு அனுபவத்தில் நீங்க ஸ்டாண்டர்டா நின்னீங்கன்னாதான் இந்த நாலு பிரச்சனையும் எப்பவுமே ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நிக்கிறேன்னா நாளைக்கு நான் நிப்பேன்றதுக்கு என் கையில ஒண்ணும் கிடையாது. ஆமென். இன்னைக்கு நிற்கிறேன் என்று எண்ணுகிறேன் நான் நாளைக்கு விட முடியும், அதை தான் எச்சரிக்கிறார். அப்படின்னா அது விழாம இருக்கணும், என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணுங்கிறாரு. விழுந்துருவான்னு பயப்படாதீங்க. இன்னைக்கு உன்னை நிக்க வச்ச ஆண்டவர் நாளைக்கு உன்னை நிக்க வைப்பார் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்ம கொண்டு வர்றார். ஆமேன். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்? ஐயோ இன்னைக்கு நிக்கிறவன் நாளைக்கு விழுந்து போயிடுவோன்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு என்னை நிற்க வைக்கிற ஆண்டவர் நாளைக்கும் என்னை நிற்க வைப்பார், நாளை மறுநாளும் என்னை நிற்க வைப்பார், அடுத்த நாள் என்னை நிற்க வைப்பார், என் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் என்னை கர்த்தர் நிற்க வைப்பார், நிற்க வச்சு மகிமையில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ எனக்கு நான் என்ன செய்யணும்? இந்த நாலு விஷயத்தை நான் கவனமா இருக்கணும். மேகத்தினால் நான் நடத்தப்படணும். ஞானஸ்தானம் பெற்று உடன்படிக்கை பண்ணினது போல் அவரோட உடன்படிக்கை பண்ணி அந்த அதிகாரத்தோடு நான் ஆண்டவரோடு அந்த ஃபெலோஷிப்பில் நான் கரெக்டாக இருக்கணும். மூணாவது வேத வசனமாகிய மன்னாவை நான் அனுதினமும் பூசிக்கணும். நாலாவது ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு நாளிலும் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நாலு விஷயத்துல நான் பர்ஃபெக்டா இருந்துட்டேன்னா நான் ஒருபோதும் விட மாட்டேன், நான் ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனாய் மாற மாட்டேன், ஒருபோதும் என்னை சத்துரு ஜெயிக்க முடியாது. இந்த நாலு காரியத்தை நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா போதும், நான் ஒருபோதும் நான் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இதுல முதல் வர்றது என்ன? ஆவியானவரால் நடத்தப்படணும். இப்ப இந்த ஆவியானவருடைய நடத்துதலை வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சரியா புரிஞ்சுக்கல, அதனாலதான் விழுந்தாங்க. இந்த நாலு பிரச்சனை வந்த போது இவங்க ஏன் விழுந்தாங்க தெரியுமா? அவங்க இந்த ஆவியானுடைய நடத்துதலை, இந்த மேகஸ்தம்பம் நடத்தப்படுகிறதை, மேகஸ்தம்பம் அவருடைய நடத்தினதை அவங்க சரியா புரியல. மேகஸ்தம்பம் அவங்களுக்கு எழும்பு முன்னால நடந்துச்சுன்னா அது மூவ் ஆச்சுன்னா இவங்க மூவ் ஆகணும், நின்னுச்சுன்னா நிக்கணும். எல்லா நேரத்தும் அந்த மேகஸ்தம்பத்தினால் 100% அவங்க நடத்தப்படணும். இன்னைக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னை போன நம்ம போகணும், நில்னா நிக்கணும், உட்காரனா உட்காரணும், படுனா படுகணும். ஆவியானவர் அந்த மூவ பார்த்துட்டே இருக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருஷம் மேகத்தையே பார்த்து வாழணும். அந்த மூவ் கேத்த மாதிரியே இவங்க மூவ் பண்ணணும். அது நின்னா நிக்கணும், மூவ் ஆனா மூவ் ஆகணும். ஒரே இடத்துல அது ஒரு மாசம் கூட நிக்கும், நிக்கணும். ஐயோ ஒரு மாசமா இங்கேயே நிக்கதே, நம்ம எப்ப காணானுக்கு போய் சேர்றது? அது நம்ம காரியம் கிடையாது. அது ஒரே ஒரு மாசம் ஃபுல்லா 40 வருஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 வருஷம், 40 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய 40 வருஷம் நடந்துருக்கிறாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு ஸ்லோவா போயிருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த 40 நாள் தூரம் தான் ஆக்சுவலா, ஆனா அது வந்து கொஞ்சம் சுத்தி வந்ததுனால 100 நாள் தூரம். 100 நாள்ல நடந்து போகிற தூரத்த 40 வருஷம்னா அது எவ்வளவு, எத்தனை ஹால்ட் போட்டிருக்கும்? சில இடத்துல ஹால்ட் வந்து 1 வருஷம் கூட இருந்திருக்கும், சில இடத்துல 2 வருஷம் இருந்திருக்கும், 3 வருஷம், 40 வருஷம் இல்ல. யோசிச்சு பாருங்க, 100 நாள் பிரயாணத்தை 40 நாள் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது எத்தனை ஹால்ட் இருந்திருக்கும்? எத்தனை ஹால்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மாச கணக்குல இருந்திருக்கும், சில ஹால்ட் வருஷ கணக்குல கூட இருந்திருக்கும் ஒரே இடத்துல. என்ன இந்த ஆவியானவர் மூவ் பண்ண மாட்டேங்கிறாரே? பண்ண மாட்டார், அவருக்கு தெரியும் எப்போ மூவ் பண்ணணும்னு. உங்களுக்கு தெரியும் எப்போ மூவ் பண்ண வைக்கணும், எப்ப நிறுத்தணும், எப்போ எல்லா திசை எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் மூவ் பண்றதுக்கு முன்னாடி நாமளே இந்த மேகஸ்தம்பத்தை தாண்டி ஓடிட்டோம்னா அங்க போன அடிஞ்சிருவோம். அந்த மேகஸ்தம்பத்துக்குள்ளேயே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, அந்த மேகஸ்தம்பத்தை விட்டு வெளியே போனாதான் பிரச்சனை. அந்த மேகஸ்தம்பம் வந்து குறிப்பா இஸ்ரேல் ஜனங்களை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கும். இவங்க மோவாபி எல்லைக்குள்ள எங்க போனாங்க வேசித்தனம் பண்றதுக்கு? மோவாபி எல்லை மேல மேகஸ்தம்பம் இருந்துச்சா? கிடையாது. இஸ்ரேல் பாளையத்தை மட்டும்தான் அந்த மேகஸ்தம்பம் இருந்துச்சு. அப்ப மோவாபிய தேசத்துல போய் அந்த பெண்களோடு வேசித்தனம் பண்ணினாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த மேகஸ்தம்பத்தை விட்டு வெளியில போயிட்டான்னு அர்த்தம். மேகஸ்தம்பத்தை விட்டு ஏன் வெளியில போனாலும் அவன் அவுட்டு. புரியுதா உங்களுக்கு? மேகஸ்தம்பம் முழு உலகத்தையும் கவர் பண்ணல, இஸ்ரேல் பாளையத்தை மட்டும் தான் கவர் பண்ணுச்சு. எப்படி இவன் இதை தாண்டி மோவாபி தேசத்துக்குள்ள போனா, அந்த எல்லைக்குள்ள எப்படி போனா? கண்டிப்பா இவன் வந்து மேகஸ்தம்பத்தை விட்டு வெளியில போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆவியானவருடைய நடத்துதலை விட்டு எவன் வெளியில போறானோ அவன் திரும்பி உள்ள வரமாட்டான். க்ளோஸ் பிசாஸ் அங்கே க்ளோஸ் பண்ணிடும். விக்கிரகாராதனை, விக்கிரகாராதனை இருக்கிறது மேகஸ்தம்பத்துக்குள்ள விக்கிரகாராதனை நடந்திருக்குமா? கண்டிப்பா தள்ளி கொண்டு போய் தான் போட்டிருப்பான். விக்கிரகாராதனை ரெண்டு போட்டிருப்பான், கண்ணு கொண்டு வெளியில தான் போட்டிருப்பான், அங்கதான் கொண்டாடி இருப்பான். அழிஞ்சான். மேகஸ்தம்பத்தை விட்டு எப்பெல்லாம் அவன் வெளியில வந்தானோ, எப்பெல்லாம் தேவ ஆவியானவருடைய நடத்துதலை விட்டு வெளியே வந்தானோ, அங்கெல்லாம் அடி வாங்கினாங்க. அப்படிதான் அழிஞ்சாங்க. இன்னைக்கு சொல்றேன், மேகஸ்தம்பத்தை விட்டு இம்மியும் வெளியே வந்துடாதீ, அவர் நடத்துதலை விட்டு வெளியே வந்துடாதீ. சின்ன சின்ன டிசிஷன்ஸ் கூட ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காம செய்யாதீங்க. சின்ன சின்ன காரியத்துல கூட ஜெபம் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, நூறு நாள் பிரயாணத்தை 40 வருஷம் பண்ணாங்க, எவ்வளவு வெயிட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப நம்ம லைஃப்ல சில காரியத்தை டப்பு டப்புன்னு செய்யக்கூடாது. சில இடத்துல பார்த்தா டப்பு டப்பட கடக்கணும் செஞ்சு போயிட்டே இருப்பாங்க, யோசிக்கவே மாட்டேன். நிறைய பேர் நம்ம நாட்டில் கூட சொல்றேன் நான், எடுத்தோண்ட டக கட கட நம்ம அடிச்சு எங்கேயோ போய் நிற்பாங்க, போய் முட்டிட்டு அப்புறம் தலையை பிச்சுட்டு நிற்பாங்க, வந்து நிற்பாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவசரப்படவே கூடாது. எடுத்த உடனே அது இது நம்ம மனசுல தோன்றது, யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்டது என்னமோ பண்றது, பண்ணிட்டு போய் கடைசியில் சிக்கல்ல போய் மேகஸ்தம்பத்தை விட்டு வெளியில போயிட்டு இடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாடா இருக்கிறத இடி வாங்கிட்டா அது அட்லீஸ்ட் வந்து நிற்கிறோம். பழைய ஏற்பாட்டில் போனவன் தான் முடிஞ்ச போச்சு. பழைய ஏற்பாட்டில் போனவன் இது புதிய ஏற்பாடா இருக்கிறதா என்னது, ஏதோ அடிச்சு பொழைச்சு வந்து நிற்கிறோம். ஏசு கிறிஸ்து இருக்கிறதுனால பொழைச்சு திரும்பி உள்ள வந்து நிற்கிறோம். புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் அப்படி இருக்குது சபையில இருக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மேகஸ்தம்பம் உங்களை நடத்துகிறதற்கு கிளியரா நீங்க போகணும். அதான் உங்களுக்கு பேசிக் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்தோன்னே பேசிக்கா சொல்லிட்டேன். பேசிக்கா நடத்துது என்ன? உங்க உள்ளத்துல இந்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாருன்னா அவர் சமாதான அடையாளம் கொடுக்கிறாரா பாருங்க, மூவ் பண்ணுங்க. சமாதான அடையாளம் கொடுக்காம உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம், குழப்பம், பயம், என்ன செய்யறதுன்னு தெரியல, மூவ் பண்ணவே பண்ணாதீங்க. அங்க ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம், மூவ் பண்ணாதீங்க. இப்படி நீங்க போனீங்கன்னா அந்த மேகஸ்தம்பத்துல பத்திரமா இருக்கலாம். அதனால எல்லாரும் ஆவியானவர்கள் நடத்தப்படலாம். அப்பதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். ஆமேன். இப்ப பாத்தீங்கன்னா இதை சொல்லும் போது என்ன சொல்றாரு? நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்ன்றார். அப்ப எப்படி விடாதபடிக்கு இருக்கணும்? அதைதான் 13 வசனத்துல அழகா கொண்டு வர்றாரு. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதான போக்கையும் உண்டாக்க வல்லவரா இருக்கிறார், உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை எனக்கு நேரிடவில்லை. அப்ப எனக்கு வந்து எனக்கு நிறைய சோதனை இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா இது என்ன வினோதமா எனக்கு மட்டும் நடக்கல, எல்லா மனுஷருக்கும் நடக்கிறதா எனக்கும் நடக்குது. பேசிக்கா நீங்க தெரியணும், எனக்கு மட்டும்தான் இத்தனை சோதனை, எனக்கு மட்டும்தான் இத்தனை பிரச்சனை, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இந்த புலம்பல் பண்ணக்கூடாது, இது தப்பு. இது இந்த கன்ஃபஷனே தப்பு. நான் மட்டும்தான் இவ்வளவு உபத்திரவ போடுறேன், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிங்க வாயில் இது வருது. என்ன, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை, எல்லாம் பிரச்சனையா இருக்குது, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை. சொல்லாதீங்க, எல்லாருக்கும் இதை விட பல பல பிரச்சனை இருக்குது, உங்களை விட பல பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர். புரியுதா? அப்படி கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை நமக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எதுல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் தெரியுமா? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் இருக்கிறதில் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கிறார், உங்களுடைய பலன் எவ்வளவு, ஆவிக்குதி பலன் எவ்வளவு. அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து தான் உங்களுக்கு சோதனை அலோவ் பண்றார். சோதனை உங்களுக்கு எது வந்தாலும் ஆண்டவரை கிராஸ் பண்ணாம உங்ககிட்ட பிசாசு கொண்டு வர முடியாது. அவர் ஃபில்டர் பண்ணி அவர் ஓகேன்னு சாங்ஷன் பண்ணாதான் நம்மகிட்ட வரும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வந்து ஓகே இந்த சோதனை உனக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஆண்டவர் அதை ஓகே கொடுத்தாதான் பிசாசை நம்மகிட்ட வந்து கிட்ட கொண்டு வர முடியும். அவர் வந்து இல்ல இல்ல இதை கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாதுன்றார்னா பிசாசு நம்மகிட்ட கொண்டு வர முடியாது. பழைய ஏற்பாட்டிலே அதுதான், புதிய ஏற்பாட்டிலே அதான். பழைய ஏற்பாட்டில் யோபு விஷயத்துல பிசாசு என்ன செய்யறான்? கர்த்தர்கிட்ட போய் அனுமதி கேட்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அவன் உடைய முகத்திற்கு நேராக உண்மை தூஷிக்கானோ பாரும் கேட்டான்ல. புதிய ஏற்பாட்டில் நீங்க படிச்சு பாருங்க, லூக்கா 22 அதிகாரம் 30-31 வசனங்கள்ல பாருங்க. இயேசு கிறிஸ்துவிட்ட பிசாசு வந்து நிற்பான், அவர்களை சோதிக்கிறதற்கு. ஆண்டவர் சொல்லுவார், சீமோனே சீமோனே, இது சாத்தான் உங்களை சுளக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்தேன்னு. அப்ப இது என்ன தெரியுது, இயேசு கிறிஸ்துட்ட பர்மிஷன் கேட்காம தேவ பிள்ளைகிட்ட வர முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஓகே சொன்னதான் நம்ம கிட்ட வர முடியும். இதுல நீங்க தெளிவா இருக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இயேசு கிறிஸ்து ஓகே சொல்லிதான் வந்திருக்குது, ஆவியானவர் அதை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும், கண்டிப்பா ஜெயிக்க முடியும். என் திராணிக்கு மேலாக நான் சோதிக்கப்படவில்லை, என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு என்ன அலோவ் பண்ணியிருக்கிறாரோ அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பா எனக்குள்ள அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். இல்லாமல் இந்த சோதனை கர்த்தர் எனக்கு அலோவ் பண்ணல. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவருக்கு தெரியும், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு அவருக்கு தெரியும். நான் எத்தனை சோதனை இந்தந்த லெவல்ல வந்தாலும் என்னால தாக்கு பிடிச்சத நான் ஜெயிப்பேன்னு என்னை பத்தி அவர் என் ஆண்டவருக்கு தெரியும். என்னை நம்புறாரு, எனக்கு அவர் பலத்தை கொடுத்திருக்கிறார், அந்த பலத்தை நான் யூஸ் பண்ணி நான் ஜெயிப்பேன் என்னை குறித்து என் ஆண்டவருக்கு தெரியும், என்னை நம்புறாரு. அதனாலதான் என்னிடத்துல கர்த்தர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்கிட்ட அனுமதிக்கிறார். ஆனாலும் என்னால் ஜெயிக்க முடியும் கர்த்தர் நம்புறார், அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் ஜெயித்து காட்டுவேன். ஆமேன். இதை நமக்கு இருக்கணும். அப்போ தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். எதுல, உன் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் உண்டு பண்றார். அப்ப கண்டிப்பா ஜெயிக்கிறதற்கான ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி யார் காட்டுறது? அதுதான் ஆவியானவர் காட்டணும். நீங்க ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்தீங்கன்னா அதுல எப்படி பூந்து எப்படி வெளியில வரலான்னு வழியை காட்டுவார். ஆவியானவர் நடத்தப்பட்டுட்டீங்கன்னா அந்த வழியை காட்டுவார், அழகா எப்படி வெளியில வந்துடுவார். ஆனா ஆவியானவர் நடத்தப்படலன்னா வழி இருக்கும், ஒன்னும் வழி தெரியாம முட்டிட்டு நிற்போம். வழி இருக்கும் ஆனா தெரியாது, அதான் பிரச்சனை. இதுக்குதான் ஆவியானவரால் நடத்த பண்ணுங்கிறது. இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்பட்டார் சோதனைகளிலே, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போனார். அந்த 40 நாளும் ஆவியானவரை நடத்தினார். அதெல்லாம் பிசாசு என்ன ட்விஸ்ட் கொண்டு வந்தாலும் அதுல அழகழகா வெளியில வந்துட்டாரு. கல்லுகளை அப்பமாக்கும் இவர் வசனத்தை பேசுறாரு. மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அவன் உடனே ஒரு ட்விஸ்ட்ல வரான், அவன் என்ன செய்யறான், நீ தாழ குதியும், உடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் தேவதூதர் வந்து தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களே, அவனும் வசனத்தின் மூலமா வரான். இவரும் அதுக்கு இன்னொரு வசனத்தில் கொண்டு போறதுக்கு ஆவியான உதவி செய்யறாரு. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இவரையும் கர்த்தர் என்ன செய்யறார், ஆவியானவர் கொண்டு போற வசனத்துல. அப்போ அவர் மேல் இருந்த ஆவியானவர் அவருக்குள் இருந்த வசனத்தை யூஸ் பண்ணி பிசாசு ஜெயிப்பதற்கு அவரை வழி நடத்தினார். அப்ப வசனத்துல நீங்க நிறைஞ்சிருக்கணும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரால் நீங்க நடத்தப்படும் போது உங்களுக்குள் இருக்கிற வசனம் உங்களை சரியான பாதையை காட்டும். அந்த பாதையில நீங்க போகும்போது சோதனை நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதுதான் ஆவியானவருடைய நடத்துதலின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஜெயித்த விதம். இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் சோதிக்கப்படுறதுக்காக, ஆவியானவரால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக நடத்தப்பட்டார். அதே போல நாமும் பரிசுத்த ஆவியானவரால் பிசாசுங்கிட்ட சோதிக்கப்படுறதுக்கு தான் நம்ம நடத்தப்படுறோம். அவருக்கு உதவி செய்த அதே ஆவியானவர் நமக்கும் உதவி செய்வார். ஆனா இடையிலே இந்த 4 விஷயத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. மேகத்திலே நடத்தப்படணும். 2வது, சமுத்திரத்தின் வழியாய் ஞானஸ்தானம், அது கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை. இந்த மாசத்துல ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது, எடுக்காதவள் எடுத்துக்கொண்டு அந்த உடன்படிக்கை செய்யுங்கள், ஒரு தேவ பலன் இருக்கிறது. புரிதலா, விசேஷமா ஸ்ட்ரென்த் ஞானஸ்தானம் பண்ணும் போது கர்த்தரிடத்துல பெறும் பொழுது நமக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அது உண்மை. பல வருஷத்துக்கு முன்னால இது சொல்லும் போது ஞாபகம் வருது, ஒரு பெண்ணையும் நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் சந்திச்சோன்னா அவங்களுடைய பிசாசு பயங்கரமான போராட்டம், ஆவிகள் அந்த பெண்ணிடத்துல வந்து பயங்கரமா போராடும். நான் ஏற்கனவே அந்த சம்பவத்தை நான் வேற ஒரு பகுதி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெண் அந்த அசுத்தாவிகளை நேரடியாக வரவழைத்து பேசினா ரட்சிக்கப்பட்ட புதுசு நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவிகளோடு நேரடியான தொடர்போடு இருந்து அந்த ஆவிகளை வந்து வரவழைச்சு நேருக்கு நேர் முகமுகமாய் பேசுவாள். அப்போ அந்த பெண்ணுக்குள்ள இருந்த அந்த ஆவி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவளை வந்து விட்டு துரத்துவோம், எங்கேயாவது கூட்டிட்டு போய் துரத்துனா அடுத்த நாளே திருப்பி வரும். ஒரு நாள் சொன்னா வந்து ராத்திரி பிசாஸ் வந்து என்னை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு, என்கிட்ட வந்து அப்படி போராடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து புராண்டி விட்டுருச்சுன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது கையெல்லாம் ரத்த காயம், கீறி விட்ட ரத்த காயம் இருந்துச்சு கண்ணில் நான் பார்த்தேன். அவளுக்கு கீறப்பட்ட கையெல்லாம் கீறப்பட்ட ரத்த காயம் பார்த்தேன். அந்த மாதிரி பிசாசு போராடிச்சு. அவளை ரியலாவே ரத்த காயத்தோட நான் பார்த்துருக்கேன். அப்படி பிசாசு போராடிச்சு. கடைசியில் என்னென்ன பண்ணி, அப்போ நான் வந்து பெரம்பூரில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த சர்ச்சு பாஸ்டரும் கொஞ்சம் பிசாசு விரட்டுறதுல கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ அவர்கிட்ட கடைசியை கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போனோடனே ஒரு நாள் வச்சு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக மீட்டிங் வச்சு அவங்களும் போராடினாங்க. எல்லா ஒரு நாலஞ்சு பாஸ்டர்ஸ் சேர்ந்து பயங்கரமாக போராடினாங்க. அந்த பெண் அந்த அளவுக்கு பிசாசை இடம் கொடுத்து வச்சுருந்தாங்க. போராடி சரியான போராடி அந்த பிசா அந்த பெண்ணை வந்து நாங்கள் வந்து இங்கே ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே ஆக்சுவல் சிந்தாதிரிப்பட்டில் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் அங்கே துரத்துறதுக்கு போகிற வழியில் இந்த ஆட்டோவில் பயங்கர கலட்டா. நல்ல வேலை அவங்கள்ட்ட சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க. ஆனாலும் போட்டு கத்துது போராடுது. அந்த சர்ச்சு கொண்டு போகிறதுக்குள்ளே பயங்கர அலக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே நினச்சிட்டாங்க நம்ம கடத்திட்டு போகிறாங்க, ஒரு பெண்ணை கடத்திட்டு போகிறாங்கன்னு ஜனங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி போராட்டம் ஆகிப்போச்சு. எப்படியோ கொண்டு போய் சேர்த்தோம். கொண்டு போய் சேர்த்து கடைசியில் அங்கே பிசாசு பயங்கர போராட்டத்தோடு தான் துரத்துனாங்க. அப்போ நான் ஒரு இளம் விசுவாசி, பிசாசு ரொம்ப போராட்டத்தோடு துரத்தி அதன் பிறகு அடுத்த நாள் இந்த பெண்ணுக்கு உண்மை ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு அந்த பிசாசு திருப்பியும் வரவே இல்லை. அதோட ஸ்டாப் ஆச்சு. திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. அதோட ஸ்டாப் ஆச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவரோடு பண்ற உடன்படிக்கை அதுல வந்து ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதுக்காக இந்த சம்பவத்தை சொல்றேன். அதுல ஒரு உடன்படிக்கையில் ஒரு ப்ரொடெக்ஷன். ஆண்டவரோட நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோம். அதுல ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ என்னோட உடன்படிக்கை பண்ணிட்ட, நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை பிசாசு மேற்கொள்ளாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன்னு ஆண்டவர் நம்மோட உடன்படிக்கை பண்றார். நம்ம அவரோடு பண்றோம், அவர் நம்மோடு பண்றார். அதனால அந்த பாதுகாப்பு டெஃபினட்டா நமக்கு இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆவியானவரால் மேகத்தில் நடத்தப்பட்டது, ரெண்டாவது சமுத்திரத்தின் வழியாய் வந்தது, மூணாவது மன்னா ஞான போஜனத்தை புசிக்கணும், வேத வசனத்தை புசிக்கணும், நாலாவது பார்க்கும் பொழுது ஞான கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் இடத்துல புறப்பட்டு வருகிற தண்ணீர், அதாவது அந்த ஞான கண்மலையின் ஞான பானம், அதுதான் அவருடைய ஐக்கிய, அவரோடு டெய்லி வைக்கிற ஐக்கியம், அந்த ஐக்கியத்தின் மூலமாய் கிடைக்கிற சாரம், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாகவே எந்த சோதனையிலும் ஜெயிப்பதற்கு இந்த நாலு காரியம் போதும். ஆவியாவோட நடத்துதலோடு இந்த காரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எதையும் ஜெயிப்போம். இன்னைக்கு நிற்கிற நாம நாளைக்கு நிற்போம், நாளை நிற்க நிற்போம், கடைசி வரைக்கும் நிற்போம், பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் நம்ம நிற்போம். ஆமேன். ஆவியானவர் அதை செய்வார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Glory to Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவராகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி சோதனைகளை எல்லாம் ஜெயிக்க வைக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். அவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்தி நம்மை தேவ ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு நடுவில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இந்த ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்படுவதனால் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களில் இதே அனுபவத்தை கர்த்தர் அவங்களுக்கும் கொடுத்தார். அவர்களும் மேகத்தின் வழியை மேகத்தின் கீழ் இருந்தாங்க, சமுத்திரத்தின் வழியாக கடந்து வந்தாங்க, ஞான போஜனமாகிய மன்னாவை புசித்தார்கள், ஞான கண்மலையாகி கிறிஸ்துவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சாரம் அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆனாலும் அவர்களின் அநேகர் பேர் கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் மனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கும்படி இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. அதைத்தான் பவுல் எடுத்து மேற்கோள் காட்டார். வேதத்தை கரைச்சு குடிச்ச ஒரு தேவ மனுஷன் அழகாக ஒவ்வொரு சம்பவங்களை அழகாக வரிசைப்படுத்தி இதை நேர்த்தியாக நமக்கு எச்சரிப்புண்டாகபடி எழுதி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். வேத வசனத்தினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வருகிற பெற்றிருக்க வேண்டும். ஞான கண்மலையின் தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டு வருகிற சாரத்தை நீங்கள் குடிக்க வேண்டும். அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, நாம ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை நமக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதான போக்கையும் அவர் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அவர் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் நாளைக்கு விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். தேவ பிள்ளையே, இந்த நாலு காரியங்களை பிடித்து கொண்டு ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். வசனத்தின் வழியே, ஞானஸ்நானத்தின் வழியே, மற்றும் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதன் வழியே ஆவியானவரால் நீங்க நடத்தப்பட்டுட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா விழவே மாட்டீங்க, விழவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த அற்புதமான சத்தியத்தை, ஆவியானவர் எங்களை எப்படி சோதனையின் பாதையை நடத்துகிறார் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்களாக வைத்து எங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப் போகிறதற்காக சோத்திரம். எங்களை தாழ்த்தி முடி கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நடத்துங்க, ஒவ்வொருவரையும் ஜெயிக்கிறவர்களாய் காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.